உபாகமம் 12 அதிகாரம் வசனம் 26 மற்றும் 27. உபாகமம் 12 அதிகாரம் வசனம் 26-27. உனக்குரிய பரிசுத்த வஸ்துக்களையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு நீ கொண்டு வந்து உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் உன் சர்வாங்க தகன பலிகளை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கூட பலியிட கடவாய். நீ செலுத்தும் மற்ற பலிகளின் இரத்தமும் உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் ஊற்றப்பட கடவது, மாம்சத்தையோ நீ புசிக்கலாம் என்பது.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருச்சமூகத்திலே அமர்ந்து உம் திருவார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். சிலுவையின் நிழலிலே உம்முடைய மெல்லிய சத்தத்தை உள்வாங்கிக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். நேர்ச்சியான காணிக்கை இரத்தம், பொருத்தனை என்பது அதன் பொருள். நாம் அறிந்த பின்னணிதான் இந்த பாவ கழுவாய் அல்லது பாவ நிவாரணம். அது நேற்றைய தினத்தில் யோசித்தோம். இன்றைக்கு நேர்ச்சை அல்லது பொருத்தனை. பல பொருத்தனைகளும் அவற்றின் நிறைவேற்றமும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அநேக காரியங்களை அதிலே அறிந்திருக்கிறோம். ஒருவேளை லேவியராகமும் எண்ணாகமும் இவைகளில் சொல்லப்பட்டவை போன்றே இந்த உபாகமத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை இருக்கலாம். என்றாலும் மதிப்பீடுகள் வேறுபடுகின்றன. நேற்று தினத்திலே கூட நாம் தியானிக்கிற பொழுது 4 நற்செய்தி நூல்களை குறித்து நாம் யோசித்தோம். ஒவ்வொரு நற்செய்தியாளரும் கிறிஸ்துவை வெவ்வேறு கோணத்திலே முக்கியப்படுத்தி சொல்கிறதை நாம் காணுகின்றோம். திருப்பணிகளிலேயோ, அவருடைய அற்புதங்களிலேயோ, அவருடைய பாடு மரண உயிர்த்தெழுதலிலேயோ எந்த வேறுபாடும் கிடையாது. என்றாலும் கிறிஸ்துவை முன்னிறுத்துகிற பொழுது பல கோணங்களிலே அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். அதே போன்ற ஒன்றுதான் இந்த ஆகமம். ஏனைய ஆகமங்களிலிருந்து அதனுடைய மதிப்பீடு சற்று வேறுபடுகிறது. இதை நாம் தியானிக்கிற பொழுது எங்கு நிற்கிறோம், வேதத்தின் அடிப்படையிலே எங்கு நிற்கிறோம் என்பது. கானானின் வாசல் வரை வந்து விட்டார்கள். இனி வெறும் 70 நாட்கள் எல்லாம் 70 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. 70 நாட்கள் சென்றால் கானானை அடையலாம். அதற்கு முன் பல சம்பவங்கள் இங்கே நடைபெறவிருக்கின்றன. இஸ்ரவேலின் மாபெரும் மனித தலைவன் மறிக்கப் போகிறான். புதிய தலைவர் பொறுப்பேற்கப் போகிறார். பழைய தலைவர் தன்னுடைய சொற்களை சுமார் 40 நாட்கள் தன்னுடைய மக்களோடு கூட பங்கு வைக்கப் போகிறார். உபாகமம் 1:4. அதற்கு பிறகு அவர் இறக்க 30 நாட்கள் துயரம் கொண்டாட வேண்டியிருக்கிறது. உபாகமம் 34:8. மக்கள் கானானை நோக்கி புறப்பட போகிறார்கள். இதுதான் நாம் நிற்கிற இடம். சுமார் 40 ஆண்டு கால வனாந்தர பயண அலைச்சல்களுக்கு மதிப்பீடு செய்வதற்காக 40 நாட்கள் எடுத்துக்கொள்வதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். 40 ஆண்டு கால வனாந்தர பயணம். இன்னும் 70 நாட்களிலே கானானுக்குள்ளே பிரவேசிக்கப் போகிறார்கள். அதற்கு முன்பதாக 40 நாட்கள் தங்களுடைய பயண அலைச்சலை அவர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள். 30 நாட்கள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். 71 நாள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். எகிப்திலிருந்து காதேஸ் பர்னேயா 2 ஆண்டுகள். காதேஸ் பர்னேயா கானான் 38 ஆண்டுகள். உபாகமம் 2:14 வசனம். வருடங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பது இருவேறு கருத்துக்களை முன்னிறுத்துகிற ஒன்றாக இருக்கிறது என்றாலும் கொஞ்சம் ஆத்தென்டிக்கா சொல்லப்படுவது என்பது கிறிஸ்துவுக்கு முன் 1491 ஃப்ரம் ஈஜிப்ட் ஃப்ரம் காதேஸ் பர்னேயா 1491 தொடங்கி 1451 1451 கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறது. 1452 1452 மிரியாம் ஆரோன் மோசே மறிக்கிறார்கள். இப்படி இவர்கள் நிற்கிற இடம் 70 நாட்களிலே கானானை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற இடம். இவர்கள் தங்களை தற்பரிசோதனை செய்து கொள்கிற ஒரு நேரமாக இது அமைந்திருக்கிறது. ஒருவேளை இந்த 40 நாட்கள் வனாந்திர பயணத்தினுடைய மதிப்பீடுகளை எல்லாம் அலைச்சல்களை எல்லாம் மதிப்பீடு செய்கிற பொழுது 40 என்பது நாம் உபவாசத்தின் நாளை துவங்குகிற பொழுது சாம்பல் புதன் கிழமை அன்றைக்கே நாம் இந்த 40 நாட்களை குறித்த யோசனைகளை மேலோட்டமாக தியானிக்கிறோம். நிறைய 40 வேதத்தில் இருக்கிறது. ஓரிரண்டை மட்டும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நோவாவின் கால ஜலப்பிரளயம் 40 ஆண்டுகள் ஒரு புதிய வாழ்விற்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக அவர்கள் தங்களை உணர்ந்து கொள்வதற்கு அல்லது கடவுள் ஆயத்தப்படுத்துகிற புதிய மனித சமுதாயம். மோசே மலையிலே முதலாவதாக இருந்தது 40 நாட்கள். யாத்திராகமம் 24:18 பொற்கன்று குட்டியை வார்த்த பிறகு மோசே மலையின் மேல் இருந்தது 40 நாட்கள். உபாகமம் 9:18-25 ஒற்றர்கள் கானானை ஒற்று நோக்கியது 40 நாட்கள். எண்ணாகமம் 13:20-14:34 இந்த 40கள் மட்டும் நான் சொல்லுகின்ற இந்த 40கள் மட்டும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு முன்பதாக பெற்றுக்கொள்ளப் போகிற ஒரு வளமைக்கு முன்பதாக தங்களை சுருதுக்கி பார்க்கிற தங்களை சரி செய்து கொள்ளுகிற தங்களை ஆயத்தப்படுத்துகிற நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறவை. இப்பொழுது ஆயத்தம் தேவை. கானானை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக கானானுக்குள் சென்று சேர்ந்த பின் செய்ய வேண்டிய காரியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சிந்தனைகள். உபாகமத்தின் புத்தகம் 7:1-11 வரை நான் கொஞ்சம் படிச்சிடறேன். நான் திருவிழுத்தில் படிக்கிறேன், இன்னொரு விளக்கம் அதுக்கு தேவையில்லை. நீ உரிமையாக்கி கொள்ள போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புக செய்து உன்னை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுந்த மக்களாகிய இத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் என்னும் 7 மக்களினங்களையும் உன் கண்முன்னே விரட்டி அடித்து உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன்னிடம் கையளிக்கும் போது நீ அவர்களை முறியடித்து முற்றிலும் அழிப்பாய். அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவோ அவர்களுக்கு இறங்கவோ வேண்டாம். நீ அவர்களோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளாதே. உன் மகளை அவர்கள் மகனுக்கு கொடுக்காதே. உன் மகனுக்கு அவர்கள் மகளை கொள்ளாதே. ஏனெனில் என்னை பின்பற்றுவதிலிருந்து உன் பிள்ளைகளை அவர்கள் விலக்கி வேற்று தெய்வங்களை வணங்கும்படி செய்வார்கள். அதனால் ஆண்டவரின் சினம் உனக்கு எதிராய் மூண்டு உன்னை விரைவில் அழிக்கும். மாறாக நீ அவர்களுக்கு இவ்வாறு செய். அவர்களின் பலிபீடங்களை இடித்து அவர்களின் சிலை தூண்களை உடைத்து அவர்களின் அசேரா கம்பங்களை வெட்டி அவர்களின் கைவினையான சிலைகளை தீயில் எரித்துவிடு. ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டுக் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமைமிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்தின் மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவர். ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிக்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இதுக்கு இன்னொரு விளக்கம் வேண்டாம். இதுதான் இப்போ அவங்க நிற்கிற இடம். இந்த எல்லா ஆயத்தங்களோடும் அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலவே எட்டாம் அதிகாரத்தின் இன்னும் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். எட்டாம் அதிகாரத்தின் 4:5-6, இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் மேலுள்ள ஆடை நைந்து போகவில்லை, உங்கள் காலடிகள் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக. தொடர்ந்து 8:11 இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள் நியமங்கள் முறைமைகள் ஆகியவற்றிலிருந்து வழுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் பொழுதும் அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் பழுகும் பொழுதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர், இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர், உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர், இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இது இவர்களுக்கு கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட காரியங்கள். எனவேதான் இந்த 12 உபாகமம் 12 இவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஆசாரங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வேண்டும். இதை ஒருவேளை சிறுவின் அண்டையில நாம் நின்று யோசிக்கிற பொழுது நாம் பிரவேசிக்கப் போகிற ஒரு புதிய வாழ்க்கை, பிரவேசிக்கப் போகிற மீட்பின் வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்துக் கொண்டு நாம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற ரட்சிப்பின் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் செய்து பார்க்க வேண்டிய ஒன்று, ஒவ்வொரு நாளும் தன்னிலை உணர வேண்டிய ஒன்று. ஏதோ காணனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 70 முன்னாடி நின்று யோசித்து பார்க்கிற ஒரு விஷயம் அல்ல. எப்பொழுதெல்லாம் நாம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ, எப்பொழுதெல்லாம் இந்த பலிபீடத்தை வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட தற்பரிசோதனை நமக்கு அவசியமான ஒன்று. ஏனென்றால் நான் பெற்றுக்கொள்ளப் போகிற வாழ்வு என்பது, மீட்பு என்பது, ரட்சிப்பு என்பது நான் விலை கொடுத்து வாங்கியது கிடையாது, எனக்காக வாக்குறுதப்பட்ட ஒன்று. இந்த கானான் தேசம் நீ சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற தேசம் என்பது உனக்கு வாக்குறுதப்பட்ட ஒன்று. நீ உழைத்ததல்ல, நீ மேற்கொண்டதல்ல. எனவே நீ ஆயத்தத்தை ஆகிலும் செய்ய வேண்டும். இந்த ஆயத்தத்தை செய்து கொள்கிற இடமாக இந்த இடம் இருக்க வேண்டும். வழிநடத்தினவருக்கு நன்றி அல்லது பொருத்தனை நேர்ச்சை இவைகள் எல்லாம் நீ செலுத்துகிற பொழுது அவைகள் பொருளுள்ள வகையிலே இருக்க வேண்டும். 12:13-32 உள்ள வசனங்களிலே ஒரு 4 குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் குறிப்புகளை மட்டும் குறிப்பிடுகிறேன். அவை கடவுளை மையப்படுத்தின. இந்த காணிக்கை பொருத்தனை நேர்ச்சை என்பதெல்லாம் கடவுளை மையப்படுத்துகிற ஒன்றாக இருக்க வேண்டும். அந்நிய கடவுள்களை வணங்குவதிலும் அது தொடர்பான ஆசாரங்களை விலக்கி தூய்மையை கடைபிடிக்க உணர்த்துகிற ஒன்று. எனவே கடவுளை மையப்படுத்துகிற காணிக்கையாக அது இருக்க வேண்டும். புரியுதுல? நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் சொல்ற ஒரு விஷயமா அது இருந்துடக்கூடாது. கடவுளை மையப்படுத்துகிற ஒன்றாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பாவத்தின் உண்மையை புலப்படுத்துகிற ஒன்றாக இருக்க வேண்டும். நான் செலுத்துகிற காணிக்கை மிஞ்சி போச்சு, என்கிட்ட இதுல பீரோல வைக்க லாக்கர்ல வைக்க இடம் இல்லை, எடுத்துட்டு வந்து போடுறேன் இல்லை. நான் போடுகிற பொழுது என்னுடைய பாவம் எவ்வளவு கொடியது என்பதை நான் எண்ணி பார்த்து போடுகிறேன். பலிகளும் விலங்குகளும் கட்டளைகளும் பாவம் என்பது எவ்வளவு உண்மையானது என்றும் பயங்கரமானது என்பதும் மனித வாழ்விலே கலந்து கிடக்கிற சாபமாகவும் இருக்கிறது. இதை நான் உணர வேண்டும். அதிலிருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொண்டேன், பொறுத்தரை செலுத்துகிறேன். அந்த எண்ணத்தோடு இந்த காணிக்கை செலுத்தப்பட வேண்டும். பாவத்தின் உண்மையை புலப்படுத்துகிற ஒன்றாக இருக்க வேண்டும். கடவுளை மையப்படுத்துகிற ஒன்றாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, மீட்பின் முறையை, ரட்சிப்பின் முறையை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இந்த காணிக்கை இருக்க வேண்டும். பலி செலுத்துதலும் இரத்தம் சிந்துதலும் மீட்பின் முறைமையை வெளிப்படுத்தின. தங்களுக்காக இன்னொரு பலியாடுதல் நிகழ்ந்தால் மட்டுமே விடுதலை நமக்கு உண்டு என்பதை உணர வேண்டும். ஒருவேளை நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம், வெவ்வேறு தரப்பு மக்களுக்கு வெவ்வேறு விதமான பலிப்பொருட்கள். இங்கே ஒரே பலிப்பொருள் தான், ஒரே ரத்தம் தான். நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் பலிப்பொருள் என்பதும் பலியின் ரத்தம் என்பதும் ஒரே ரத்தம் தான். எனவே நாம் அந்த மீட்பின் முறையை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இந்த காணிக்கையை செலுத்த வேண்டும். நான்காவதாக, இந்த பொருத்தனை என்பது எனக்கும் கடவுளுக்கும் மட்டுமே நிறைவேறுகிற ஒன்றாக அல்ல, அது ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை, ஒரு ஐக்கியத்தை, ஐக்கியத்தினுடைய நிபந்தனைகளை காட்டுகிற ஒன்றாக இந்த காணிக்கை இருக்க வேண்டும். காணிக்கை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது நற்செய்தினுள்ள வாசிக்கிறோம், யாரு கூட உனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா போய் நீ அதை சமாதானம் செய்து கொண்டு வந்து செலுத்துகிற பொழுதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். உறவு என்பது, மனித உறவு என்பது அங்கே மையப்படுத்தப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஐக்கியமாக வாழ உறவுகள் சீராக இருக்க வேண்டும். அந்த உறவுகள் முதலிலே பலியின் மூலம் ஏற்பட்டு தூய்மையில் நிலைத்து இருக்க வேண்டும். எனவே இந்த பொருத்தனைகளை எல்லாம் நீ செலுத்துகிற பொழுது அது கடவுளை மையப்படுத்துகிற ஒன்றாக இருக்க வேண்டும். பாவத்தின் உண்மையை புலப்படுத்துகிற ஒன்றாக இருக்க வேண்டும். மீட்பின் முறையை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்க வேண்டும். ஐக்கியத்தினுடைய நிபந்தனைகளை காட்டுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். எவையெல்லாம் பலிப்பொருள் என்றும் அவை எத்தன்மை உடையது என்றும் ஒப்புமை வேற்றுமை அல்லது ஆண்டவரோடு ஒப்பிட்டு நேற்று நாம் தியானித்தோம். இன்று அவை எங்கு எப்படி செலுத்தப்படுகிறது என்பதை சற்று விரைவாக நாம் பார்க்கலாம். உபாகமம் 12:5-6 தாமதமின்றி எருசலேமுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். நான் அந்த கம்பாரிசனை சொல்ல நீங்க எல்லாமே புரிஞ்சுப்பீங்க, அது என்னன்னு தெரியும். யாரு ஆண்டவர் வேகமாக எருசலேமுக்குள்ளே பயணப்பட்டு செல்கிறார், ரொம்ப ஃபாஸ்டா தான் இருந்துச்சு அவர் ஜெருசலம் போனது. உபாகமம் 12:5-6 தாமதமின்றி எருசலேமுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். 12:14 தேவாலயத்தில் மட்டுமே பலியிடப்பட வேண்டும். 12:26 இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியே இருந்தாலும் தேவாலயத்திற்கு அது கொண்டு வரப்பட வேண்டும். 12:15 பரிசுத்த விலங்குகளில் ஊனமானவை மீட்கப்பட வேண்டும். இன்னும் 12:12 நீங்க போய் வீட்டில் உட்காந்து வாசிங்க, வேர்ட் பை வேர்ட் வாசிங்க, அதனுடைய உன்னதத்தை நம்மால் அங்கே புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இவையெல்லாம் பலிப்பொருட்கள், இங்கு அது செலுத்தப்படுகிற பொழுது எப்படிப்பட்ட நிலை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதும் எங்கு எப்படி அவை செலுத்தப்பட வேண்டும் என்பதும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சிலுவை நிலையிலே நமக்குரிய தியானம், மாற்றங்களுக்கு பிறகுதான் காணிக்கை அங்கீகரிக்கப்படும். மாற்றங்களுக்கு பிறகுதான் காணிக்கை அங்கீகரிக்கப்படும். பலி அல்ல இருதயம். முதலாவதாக, பலி அல்ல இருதயம். உங்கள் பண்டிகைகளில் நான் விருப்பம் அடைவது இல்லை. உபாகமம் 12:5 பலிபீடம் இடிக்கப்பட வேண்டும். பழைய பாவம் இந்த கானானுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டு நீங்கள் புதிய இருதயத்தோடு கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அங்கு இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பலிபீடங்கள் எல்லாம் தகர்த்தெறியப்பட வேண்டும். அது இந்த ஜீவனுள்ள கடவுளுடையது அல்ல. அங்கு இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும், சுட்டரிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயங்களிலே ஏற்கனவே எவைகளை எல்லாம் விக்கிரகங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவற்றையெல்லாம் சுட்டரிக்க வேண்டும். என்னவெல்லாம் அவர்கள் எவைகளை எல்லாம் தெய்வங்கள் ஆக்கிக் கொண்டார்களோ அவைகளெல்லாம் நீங்கள் தெய்வங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு ஒரே ஜீவனுள்ள தேவன் உண்டு. அவர் பலியை அல்ல, இருதயத்தை விரும்புகிறவர். இந்த காணிக்கை பொருத்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக பலி என்று அல்ல, இருதயம் என்று பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தாந்தோணித்தனமாக அல்ல, கடவுள் நாமம் விளங்க. தாந்தோணித்தனமாக அல்ல, கடவுள் நாமம் விளங்க. உபாகமம் 12:8, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானது எல்லாம் செய்யக்கூடாது. கடவுள் இந்த பொருத்தனையை செலுத்துகிற பொழுது கூட அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானது எல்லாம் செய்யக்கூடாது. ஏனென்று கேட்டால், கடவுள் என்கிற தலைவர் ஒருவர் இல்லை என்று சொன்னால் அவனவன் தனக்கு தனக்கு சரியானதை எல்லாம் செய்ய கற்றுக்கொள்கிறான். யாராவது ஒருத்தர் நியாயாதிபதிகள் 17:6 எடுத்தீங்கன்னா வாசிங்க கொஞ்சம் டக்கன். நியாயாதிபதிகள் 17:6, 21, 25 ரெண்டு ரெஃபரன்ஸ் யாராவது ஒருத்தர் எடுத்தீங்கன்னா வாசிங்க. நியாயாதிபதிகள் 17:6, 21, 25 அதேதான் 21, 25 என்னன்னா, அங்க ஒரு ராஜா இல்லைன்னா, அங்கே என்னுடைய கடவுள் இல்லை என்று சொன்னால், என்னுடைய தலைவர் அங்கே இல்லை என்று சொன்னால், அவனவன் தான் தோணித்தனமாக செய்கிற ஒரு நிலை அல்ல. வசனம் 11, உபாகமம் 12:11, கடவுள் நாமம் விளங்கும்படி. எனவே தான் தோணித்தனமாக அல்ல, கடவுள் நாமம் விளங்கும்படி அந்த பொருத்தனை நிறைவேற்றப்பட வேண்டும். பலி அல்ல, இருதயம். தான் தோணித்தனமாக அல்ல, கடவுள் நாமம் விளங்க. நிறைவாக, பலி அல்ல, பலியின் விலை. பலி அல்ல, பலியின் விலை. 12:26 பொருத்தனை, கடவுள் தெரிந்து கொள்கின்ற ஸ்தானத்திலே அது படைக்கப்பட வேண்டும். 1 சாமுவேலின் புத்தகம் 1:21, 22, 24 நமக்கு நல்லா தெரியும். 21 எல்கானா எங்க போறாரு? தேவாலயத்துக்கு போறாரு, பலி போல செலுத்துறதுக்காக. யார் போல? அண்ணால் போல. அப்புறம் 22:24 வாசிக்கிறோம். இப்போ அண்ணால் கிளம்பி போறாங்க, அங்க சொல்றாங்க முன்னாடி வாசிங்க, அது யார் 22 வாசிங்க. ரைட், நான் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வரல, நான் ஒரு நாள் எடுத்து எங்க விட்டுடணும், தேவாலயத்தில் விட்டுடணும், அதனால நான் இப்போ வரல. அதற்கு பிறகு அவள் தேவாலயத்தில் கொண்டு போய் விடுகிறாள். பலி அல்ல, பலியின் விலை. இந்த பொருத்தனை என்பது கடவுள் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானத்திலே அவள் செய்து கொண்ட பொருத்தனை நான் தேவாலயத்தில் கொண்டு வந்து படைப்பேன் என்பது. பலி அல்ல, பலியின் விலை என்று சொல்கிற பொழுது அது கீழ்ப்படிதலோடு தொடர்புடைய ஒன்று. ஆதியாகமம் 22:9 ஆபிரகாம் தன் பலியை செலுத்துகிற பொழுது தன்னுடைய ஏகசுதன், பலியினுடைய விலை. அன்னாள் தான் பெற்ற பிள்ளை ஏகசுதன் தன்னுடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிறான். பிதாமானவர் தன்னுடைய குமாரனை கொடுக்கிற பொழுது தன்னுடைய ஏகசுதன் என்றும் பாராமல் என்று சொல்கிற பொழுது பலி அல்ல, பலியின் விலை என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பொருத்தனைகள் என்பது நம்முடைய உள்ளத்தை சீர் செய்து கொண்ட பின்பு நடைபெற வேண்டிய ஒன்று. இந்த பொருத்தனையிலே எவைகளெல்லாம் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த பலியை செலுத்துகிற பொழுது பலி அல்ல, பலியின் விலை. பலி அல்ல, இருதயம். தாந்தோணித்தனமாக அல்ல, கடவுளுடைய நாமம் விளங்க. இன்றைக்கு சிலுவை நிழலிலே அந்த சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுள் தாமே இந்த திருவசனம் நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.